தானியேல் அத்தியாயம் 5. அநேக ஆண்டுகளுக்குப் பிறகு ஒரு நாள் பெல்ஷாத்சார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேர்களுக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேர்களுக்கு முன்பாக திராட்சை ரசம் குடித்தான். பெல்ஷாத்சார் திராட்சை ரசத்தை ருசித்து கொண்டிருக்கும் போது அவன் தன் தகப்பனாகிய நெபுகாத்நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டுகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது எருசலேமிலுள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். அவைகளில் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள். அவர்கள் திராட்சை ரசம் குடித்து பொன்னும் வெள்ளையும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தெய்வங்களை புகழ்ந்தார்கள். அந்த நேரத்தில் மனித கை விரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜ அரண்மனையின் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதியது. எழுதின அந்த கையை ராஜா கண்டான். அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது. அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க செய்தது. அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது. அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டன. ராஜா உரத்த சத்தமிட்டு ஜோதிடர்களையும் கல்தேயர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் உள்ளே அழைத்து வரும்படி சொன்னான். ராஜா பாபிலோன் ஞானிகளை நோக்கி, இந்த எழுத்தை வாசித்து இதன் அர்த்தத்தை எனக்கு வெளிப்படுத்துகிறான் எவனோ அவன் இரத்தாம்பரமும் கழுத்திலே தங்கச் சங்கிலியும் அணிவிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3 அதிபதியாக இருப்பான் என்று சொன்னான். அப்பொழுது ராஜாவின் ஞானிகள் அனைவரும் வந்து சேர்ந்தார்கள். ஆனாலும் அவர்கள் அந்த எழுத்தை வாசிக்கவும் அதன் அர்த்தத்தை ராஜாவிற்கு தெரிவிக்கவும் முடியாமல் இருந்தது. அப்பொழுது ராஜாவாகிய பெல்ஷாத்சார் மிகவும் கலங்கினான். அவனுடைய முகம் வேறுபட்டது. அவனுடைய பிரபுக்கள் திகைத்தார்கள். ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் சொன்னவைகளை ராஜாவின் தாய் கேள்விப்பட்டு விருந்து சாலைக்குள் நுழைந்தாள். அப்பொழுது ராஜாவின் தாய், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. உமது நினைவுகள் உம்மை கலங்க செய்யவும் உமது முகம் வேறுபடவும் வேண்டியதில்லை. உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு மனிதன் இருக்கிறான். அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய முற்பிதாவின் நாட்களில் தெளிவும் விவேகமும் தெய்வங்களின் ஞானத்திற்கு இணையான ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. ஆகையால் உம்முடைய தகப்பனாகிய நெபுகாத்நேச்சார் என்னும் ராஜாவானவர் அவனை ஞானிகளுக்கும் ஜோதிடர்களுக்கும் கல்தேயர்களுக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் தலைவனாக வைத்தார். ராஜாவினால் பெல்தஷாத்சார் என்னும் பெயரிடப்பட்ட அந்த தானியலுக்குள் கனவுகளை விளக்கிச் சொல்லுகிறதும் புதை பொருள்களை வெளிப்படுத்துகிறதும் கடினமானவைகளை தெளிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உண்டென்று காணப்பட்டது. இப்போதும் தானியல் அழைக்கப்படட்டும், அவன் அர்த்தத்தை சொல்வான் என்றான். அப்பொழுது தானியல் ராஜாவின் முன் உள்ளே அழைத்து வரப்பட்டான். ராஜா தானியலை பார்த்து, நீ என் தகப்பனாகிய ராஜா யூதாவிலிருந்து சிறைப்பிடித்து வந்த யூதர்களில் ஒருவனாகிய தானியல் அல்லவா? உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் தெளிவும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டதென்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். இப்போதும் இந்த எழுத்தை வாசிக்கிறதற்கும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கிறதற்கும் ஞானிகளும் சோதிடர்களும் எனக்கு முன்பாக அழைத்து வரப்பட்டார்கள். ஆனாலும் இந்த வாக்கியத்தின் அர்த்தத்தை வெளிப்படுத்த அவர்களால் முடியாமற் போனது. பொருளை வெளிப்படுத்தவும் கடினமானவைகளை தெளிவிக்கவும் உன்னாலே முடியுமென்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். இப்போதும் நீ இந்த எழுத்தை வாசிக்கவும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கவும் உன்னாலே முடியுமானால் நீ இரத்தாம்பரமும் கழுத்திலே தங்கச் சங்கிலியும் அணிவிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3 அதிபதியாக இருப்பாய் என்றான். அப்பொழுது தானியல் ராஜ சமூகத்தில் மறுமொழியாக, உம்முடைய வெகுமதிகள் உம்மிடத்திலேயே இருக்கட்டும். உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும். இந்த எழுத்தை நான் வாசித்து இதன் அர்த்தத்தை ராஜாவிற்கு தெரிவிப்பேன். ராஜாவே, உன்னதமான தேவன் உம்முடைய தகப்பனாகிய நெபுகாத்நேச்சாருக்கு ராஜ்யத்தையும் மகத்துவத்தையும் கனத்தையும் மகிமையும் கொடுத்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினாலே சகல மக்களும் தேசத்தார்களும் பல மொழிகளை பேசுகிறவர்களும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருந்தார்கள். அவர் தமக்கு விருப்பமானவனை கொன்று போடுவார், தமக்கு விருப்பமானவனை உயிரோடே வைப்பார், தமக்கு விருப்பமானவனை உயர்த்துவார், தமக்கு விருப்பமானவனை தாழ்த்துவார். அவருடைய இருதயம் பெருமை கொண்டு அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட போது அவர் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார். அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போனது. அவர் மனிதர்களிலிருந்து தள்ளப்பட்டார். அவருடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயம் போலானது. காட்டு கழுதைகளோட வசித்தார். உன்னதமான தேவன் மனிதர்களில் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு விருப்பமானவனை அதின் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று அவர் உணர்ந்து கொள்ளும் வரை மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தார். அவருடைய உடல் ஆகாயத்து பணியிலே நனைந்தது. அவருடைய மகனாகிய பெல்ஷாத்சார் என்னும் நீரோவென்றால் இதையெல்லாம் அறிந்திருந்தும் உமது இருதயத்தை தாழ்த்தாமல் பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர். அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளை திராட்சை ரசம் குடித்தீர்கள். இதுவுமன்றி தம்முடைய கையில் தமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியுமாகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல் பார்க்கவோ கேட்கவோ உணரவோ முடியாமல் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தெய்வங்களை புகழ்ந்தீர். அப்பொழுது அந்த கை அவரால் அனுப்பப்பட்டு இந்த எழுத்து எழுதப்பட்டது. எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின் என்பதே. இந்த வசனத்தின் அர்த்தமாவது மெனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை கணக்கிட்டு அதற்கு முடிவுண்டாக்கினார் என்றும், தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைவுள்ளதாக காணப்பட்டாய் என்றும், பேரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியர்களுக்கும் பெர்சியர்களுக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தம் என்றான். அப்பொழுது பெல்ஷாத்சார் தானியலுக்கு இரத்தாம்பரத்தையும் அவனுடைய கழுத்தில் தங்கச் சங்கிலியையும் அணிவிக்கவும், ராஜ்யத்திலே அவன் மூன்றாம் அதிகாரியாயிருப்பான் என்று அவனை குறித்து பறைசாற்றமும் கட்டளையிட்டான். அன்று இரவிலே கல்தேயரின் ராஜாவாகிய பெல்ஷாத்சார் கொலை செய்யப்பட்டான். மேதியனாகிய தரியு தன் 62 வயதில் ராஜ்யத்தை கைப்பற்றிக் கொண்டான்.